கணிக்கக்கூடியவர்கள் தமிழ் மாநில ஜமாத் உலமாவுடைய சபையினுடைய தலைவர் மேலப்பாளையம் உஸ்மானிய அறிஞர் கல்லூரியுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி ஷாஜா மொஹிதீன் நஸ்ரத் அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார். அவர்கள் இப்பொழுது ஜும்மா குல்பா உரை உங்கள் மனைவி இருப்பார்.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي بالقدرة والشان شديد البرق والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله سبحان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون. وقال النبي صلى الله عليه وسلم ازهد في الدنيا يحبك الله وازهد فيما عند الناس يحبك الناس أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முகினியங்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியங்களை இந்த உம்மத்துமார்களே, சங்கையான துன்யாவுடைய பரதை பத்தினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கான். பத்தினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் இன்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், பாக்கியவான்கள், நல்லோர்கள், நாதாக்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானாக. சங்கிக்குரியவர்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அதற்கு உமர் இப்னு கத்தாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தார். துமர் அவர்களே, இந்த துஆவை காலமெல்லாம் நீங்கள் ஓதி வர வேண்டும் என்று சொன்னார். அது வெறும் ஓதி வருவதற்கான துஆ மாத்திரம் அல்ல, அவனுடைய வாழ்க்கையை அப்படி ஆக்கிக் கொள்வதற்கான ஒரு சிறந்த நடைமுறைக்கான துஆ. அதற்கு உமர் இப்னு கத்தாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்று உலகம் போற்றும் மேதையாக, இஸ்லாமிய உலகத்தில் என்றென்றும் நின்று ஆட்சி செய்யக்கூடிய வல்லுநராக அதற்கு உமர் இப்னு கத்தாம் தான் திகழ்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மகத்துவம் மிக்க துஆவை ஓதியது மாத்திரமல்ல தங்களுடைய வாழ்வாக அதை ஆக்கிக் கொண்டார் என்பதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையிதுனா உமர் இப்னு கத்தாம் அவர்களை அழைத்து சொன்னார்கள், அதற்கு உமர் அவர்களே, நீங்கள் எப்பொழுதும் ஓதி வர வேண்டும். அல்லாஹும்ம ஜஅல் ஸரீரதி கைரம் மின் அலானியதி வஜஅல் அலானியதி ஸாலிஹா. ஒரு அற்புதமான அர்த்தம் பதிந்த துஆ. யா அல்லாஹ், என்னுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட என்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை நீ பரிசுத்தமாக்கிறது, என்னுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட என்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை நீ பரிசுத்தமாக்கிறப்பே, என்னுடைய வெளிரங்கமான வாழ்க்கையும் நன்மையானதாக அழகானதாக ஆக்கு என்று துஆ ஓதும்படி சொன்னார். கண்ணியமிக்கவர்களே, உலகத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் வெளிரங்கமான நிலை அந்தரங்கமான நிலை என்று இருக்கிறது. ஆனால் வெளிரங்கமானது அழகானதுதான், அழகானதாக இருக்க வேண்டும். அதை விட பரிசுத்தமானதாக, அதை விட உன்னதமானதாக யாருடைய அந்தரங்கம் இருக்கிறதோ அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள், அதுதான் உண்மையான வெற்றி, சந்தேகமே இல்லை. கல்வி என்பது வெளிரங்கமான அழகுதான், ஆனால் கல்வி கற்றவரிடத்திலே பணிவும் ஒழுக்கமும் மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணமும் இருக்குமானால் அந்த கல்வி அக அழகை போல, புற அழகை போல் அக அழகும் வெற்றிருக்கிறது. ஒருவர் கல்வி எடுத்திருக்கிறார், ஆனால் பெருமையில் அடைகிறார், அகம்பாவத்தில் தெரிகிறார். அந்த கல்வி என்பது வெளிப்படையான அழகை பெற்றிருந்தாலும் கூட அந்த ரங்கத்திலே அது அழகை பெற்றதாக இல்லை. எவ்வளவுதான் நாம் கற்றாலும் கற்க வேண்டியது இருக்கிறது என்ற ஒரு பணிவு வேண்டும். அந்த நேரத்தில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்க வேண்டும். அப்படித்தான் நம்முடைய முன்னோர்களான சாலிஹீன்களும் அருளாளர்களும் நன்மக்களும் இருந்தார்கள், காலமெல்லாம் கற்றுக் கொண்டிருந்தார்கள். இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி வரலாற்றிலே வருகிறது. ஒரு நாள் இமாமுல்லாவுடைய மாணவர் இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் ஒரு ஆள் ஒரு மசாலா ஒரு சட்டம் கேட்டுக் கொண்டிருந்தார். அதற்கு அவர்களே, மினாவினுடைய டெண்டில் இருந்து கல்லறிவதற்காக நான் செல்கிறேன், வாகனத்திலே செல்வது நல்லதா நடந்து செல்வது நல்லதா என்று கேட்கிறார்கள். அதற்கு இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறார்கள், நீங்கள் கல்லறிந்து விட்டு திரும்பி நீங்கள் செல்லும் மினாவுக்கு
மீண்டும் கண்டுக்கே செல்வதாக இருந்தால் அந்த நேரத்தில் நடந்து வந்து எரிந்துவிட்டு செல்வது நல்லது. இல்லை, நீங்கள் மக்காவுக்கு செல்கிறீர்கள் என்று சொன்னால் எரிந்துவிட்டு வாகனத்தில் செல்வது நல்லதுன்னு சொன்னான். விஷயம் என்னவென்றால், சொல்லி முடித்து விட்டு கேட்டவர் வெளியிலே வருகிறார், உள்ளே ஒரு சத்தம் வந்தது, அதற்கு மாம் அபூசூர் அஹமத்துல்லாஹி வஃபாத் ஆகிவிட்டார்கள். காலமெல்லாம் தங்களுடைய கல்வியை கற்பதிலும் கல்வியை போதிப்பதிலும் தங்களை அர்ப்பணித்த பெருமக்கள் பணியின் உச்சத்தில் இருந்தார்கள், சமூகத்தினுடைய சேவையினாக இருந்தார்கள். அதனால் புற அழகை போலவே அக அழகு பெற்றிருந்தார்கள். ஒரு நாள் அதற்கு உதவி சத்தாவுடைய சமூகம், அதற்கு உதயபத்தில் யமான் ரலியல்லாஹு வருகிறார்கள். யார் அதற்கு உதயபத்தில் யமான்? நமக்கு எல்லாம் தெரியும், சாஹி முஸ்லிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தரங்க காரியத்தை எந்த ரகசியத்தையும் ஒரு இடத்தில் சொல்லி வைப்பார்கள். காரணம், ரகசியத்தை பேணுவதில் அவ்வளவு கற்றுள்ளவர், உறுதியானவர். அதற்கு உதயபத்தில் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு உதவி சத்தாவுடைய சமூகத்திற்கு வருகிறார்கள். எனக்கு ஏற்பட்ட மாற்றத்தை வித்தியாசமான ஒரு நிலை தெரிகிறது. பித்தனாவை பிரியப்படுகிறேன், ஹக்கை வெறுக்கிறேன், உது இல்லாம தொழுகிறேன், அல்லாவுக்கு இல்லாம எனக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி சொன்னாங்களா? ரொம்ப சரியா சொல்லிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இவங்க தங்களை கேள்வி பார்த்துட்டாங்க. என்னாச்சு? வந்தவுடன் அதற்கான விளக்கத்தை சொல்கிறார்கள். செய்துதான் அறிவு இல்லாவுக்கான ஒரு விஷயத்தை வந்து நேரடியாக சொல்வதும் இருக்கிறது, கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு இலக்கிய கண்ணோட்டத்தில் ஒரு விஷயத்தை சொல்வதும் இருக்கிறது அல்லவா? உதாரணமாக தமிழகத்தினுடைய பிரபலமான ஒரு கவிஞர் கண்மணி நாயகம் சதாசிவனை பற்றி சொன்னார். செல்லும் தாய்ப்புக்கு போகிறார்கள், அந்த மக்கள் கல்லால் எரிந்தார்கள். அதை பற்றி ஒரு கவிஞர் சொல்கிறார், இவ்வளவு நாளும் அந்த அலுவலக மக்கள் சிலை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அல்லவா, இந்த அலுவலக மக்கள் இவ்வளவு நாளும் கல்லின் மீதுதான் பூவை போட்டுக் கொண்டிருந்தார்கள், முதன் முதலாக ஒரு கல்லின் ஒரு பூவின் மீது கல்லை போட்டிருக்கிறார்கள் சொன்னார். அதேபோல ஒரு காரியத்தை வித்தியாசமாக சொல்வது என்பது இருக்கிறது அல்லவா? அந்த அடிப்படையில் அதற்கு உதயபுத்தல் யமான் அவர்கள் கொஞ்சம் இலக்கிய கண்ணோட்டத்தோடு சொல்லி இருக்கலாம் என்று அதற்கான விளக்கத்தை சொன்னார்கள். செய்தனா அலியுன் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன விளக்கம் கேட்கிறாங்க? அதற்கு செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவ்லாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய மக்களும் உங்களுடைய பொருளாதாரமும் ஒரு ஃபித்னா, உங்களுக்கு சோதனைன்னு அல்லாஹ் சொல்றான். அவர் என்ன சொல்றாரு? நான் பித்னாவை பிரியப்படுகிறேன், மக்களை பிரியப்படுகிறேன், பொருளாதாரத்தை பிரியப்படுகிறேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டான். ஹக்கை வெறுக்கிறேன் சொன்னால் அதுக்கு என்ன விளக்கம் கேட்டான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா மௌத்தை பற்றி பல இடங்கள்ல சொல்லும் பொழுது ஹக்குன்னு சொல்றான். வஜாஅத் சக்கரத்துல் மௌத்தி பில் ஹக், ஹக்குங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துறான். இப்போ மௌத்தாக விரும்பல கொஞ்சம் நான் கடிச்சு மௌத்தாதான் நினைக்கிறேன், அதனால நான் ஹக்கை வெறுக்கிறேன்னு சொன்னேன். பொது இல்லாம தொழுகிறேன், அப்படி ஒரு தொழுகையே இல்லையங்க, பொது இல்லாம தொழுகிறேன்னு சொன்னாரு. அதாவது உசல்லிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது, தொழுகிறேன் ஒரு அர்த்தம் இருக்குது, சலவாத்து ஓதுகிறேன் என்று ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் பொது இல்லாத நேரத்திலும் நான் சலவாத்து ஓதிக் கொண்டிருக்கிறேன் என்பதை தான் அப்படி சொன்னார். எல்லாம் சரிங்க, அல்லாவுக்கு இல்லாதது எனக்கு இருக்குதுங்கிறாரு. அல்லாவுக்கு என்ன இல்ல? எல்லா காரியங்களையும் நீ ஆற்றல் பெற்றவன், எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன் அவன், வேற ஒண்ணும் இல்லை. அதற்கு உதயபத்தில் யமான் ரலியல்லாஹு சொன்னதனுடைய அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ்வுக்கு மனைவியும் இல்லை மக்களும் இல்லை, உதய்பாவுக்கு ரெண்டும் இருக்குதுன்னு. அதற்கு செய்தனா உமர் இப்னு கத்தாப் தான் ஆனந்தப்பட்டார்கள். இந்த சபையிலே அதற்கு அழிவில்லாமல் இல்லை என்று சொன்னால் நான் கொஞ்சம் சருகியிருப்பேனே சொன்னான். எவ்வளவு கல்வியின் உச்சத்தை அந்த மக்கள் பெற்றிருந்தாலும் கூட பணிவு இருந்தது, அடக்கம் இருந்தது. அந்த பணிவுதான் அவருடைய அகத்தின் அழகை பெற்றிருந்தது. சமூகத்தினுடைய சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இருந்தது. எனவே கல்வி என்பது ஒரு அழகு என்று சொன்னால், பணிவு என்பதும் சமூகத்தினுடைய சேவை என்பதும் அது அழகு. பொருளாதாரம் என்பது ஒரு அழகு என்று சொன்னால், அல் மாலு வல் பனூன பொருளாதாரம் என்பது புற அழகு. ஒரு மனிதனுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் நல்ல பொருளாதாரம் அமைவது என்பது பகிரங்கமான ஒரு அழகு தான். ஆனால் அதே பொருளாதாரம் என்பது அது எப்பொழுது அக அழகை அகத்தின் அழகை பெறும் என்று சொன்னால் சதக்காவை கொண்டு பிறருக்கு உபகாரம் செய்வதை வீடு என்பது புற அழகுதான். அந்த வீடு என்பது அகத்தின் அழகை எவ்வளவு பெறும். அங்கே குர்ஆன் ஓதப்படுகிறது, தொழுகை தொழுகப்படுகிறது, இபாதத்தினுடைய சூழல் அந்த வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் இபாதத்தை கொண்டு அந்த வீடு அகத்தின் அழகை பெறுகிறது. எனவே உலகத்தின் ஒவ்வொரு காரியத்திற்கும் புற அழகு என்று ஒன்று இருக்கிறது, அக அழகு என்று ஒன்று இருக்கிறது. ஒரு மனிதன் புற அழகை வெளிரங்கமான அந்த அழகை நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் அதை விட அந்தரங்கம் சீராக இருக்க வேண்டும். அல்லாஹ் மக்களுக்கு நசீபை தந்திரண்ட வேண்டும். பெருமக்களை சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தோழர்கள் ஹத்தாவுதான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த துஆ சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. உலகத்திலேயே ஆக சிறந்த அமல் தொழுகை சாதாரணமான ஒரு அமலா? மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வெற்றியையும் தேடித்தரக்கூடிய காரியம். நிக்குல்லி உம்மத்தின் ஒவ்வொரு சமூகத்திற்கும் வந்து அவர் பிராவுனை தந்தான். எனக்கு வாய்த்த பிராவன் அபூஜகில் என்று சொன்னார்கள். செல்லமாறி செல்ல மஸ்ஜித் ஹராமிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன கொடுமைகளை செய்ய வேண்டும் அதை எல்லாம் செய்தான். அல்ல ஆயத்திறக்கி விட்டான். இன்ன இன்சான் அதை ஏற்றுதான் வசனத்தினுடைய சாரம் சுருக்கம் என்னவென்று சொன்னால், தொழுது கொண்டிருக்கக்கூடிய நாயகமே, உங்களை பார்த்து அவர்கள் பரிகாசம் செய்கிறார்கள், உங்களை அவர்கள் தடுக்கிறார்கள். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார், நீங்கள் அதில் கவனமாக இருங்கள். அவர்கள் விஷயத்தை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று சொன்னார். அவர்கள் விஷயத்தை ரப்பு பார்த்துக் கொள்வான் என்று சொன்னார். இப்படிப்பட்ட மகத்துவம் மிக்கது. உலக ரீதியான எல்லா விதமான தடங்கல்களையும் நீக்கி மனிதனுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய ரப்பினுடைய பொருத்தத்தை தேடித்தரக்கூடிய தொழுகை தான். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்தில் சொன்னானே, அந்த தொழுகையாளிகளுக்கு நஷ்டமும் நரகமும் தான். யார் வெளியிலே தொழுகின்றார்கள் ஒரு கவனமும் இல்லை, ஈடுபாடு இல்லை, அந்தரங்கமான சீர்நிலையிலே அகத்தின் அழகு இல்லை என்றால் அந்த தொழுகை அவர்களுக்கு வெற்றி இல்லை என்று அல்லாஹ் சொன்னானே. பாக்கியமான தொழுகை தான். ஆனால் அந்த தொழுகை எப்பொழுது நஷ்டமாகிறது என்று சொன்னால், அகத்தின் அழகு அந்த ரங்கத்திலே அது அழகானதாக இகலாசானதாக இரையற்ற உள்ளதாக இல்லை என்று சொன்னால் அது நஷ்டப்பட்டு போய்விடுங்க. பாக்கியமானதுதான் சதக்கா. மனிதன் மௌத்தாகும் பொழுது ஒரு ஆசை தான் இருக்குமா? அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி மரணமாகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்திட வேண்டும். பாக்கியமான ஜும்மாவுடைய நேரம் 40 பேர் இருந்தா ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய நேசர் இருப்பாங்கன்னு ஷாஃபி சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நேரங்களில் செய்யப்படக்கூடிய துஆவுக்கு நாம் உடனே ஆமீன் சொல்லியிருக்கோம். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மரணமாகக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசை என்னவாக இருக்கும் அருள்வரை சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், என்னை தாமதப்படுத்துறது எல்லாவற்றில் மனிதன் கெஞ்சுவான் என்று வருகிறது. கொஞ்ச நேரம் என்னை தாமதப்படுத்துறது ஏதாவது ஒரு உபகாரங்களை நான் செய்திருக்கிறேன், நான் நல்ல மனிதனாக ஆகிடுவேன் என்று சொல்ல. மனிதன் மரணமாகக்கூடிய நேரத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆசை குர்ஆன் சொல்கிறது. நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா நக்கஸமான அஹதுன் மின் சதக்கா, அல்லாஹ்வின் மீது சட்டி விட்டு சொன்னார்கள். அவங்க சொன்னா நம்ம நம்பிடுவோம். ஆனா அல்லாஹ்வின் மீது சட்டி விட்டு சொல்கிறே ஒரு மனிதன் சதக்காவின் காரணத்தினால் அவனுடைய பொருளாதாரம் குறையாதுன்னு சொன்னார். அதை கொண்டு எது நடக்க வேண்டும் அதுவெல்லாம் நடக்கும், மிக சீராக நடக்கும், மிக உயர்வாக நடக்கும். அப்படிப்பட்ட பாக்கியமானதுதான். ஆனால் அது அந்த ரகத்தில் சீரானதாக இஹ்லாஸானதாக இல்லாமல் ஒரு மனிதன் வெளிரங்கமாக மாத்திரம் அதை செய்தால் அல்லாஹ் சொன்னான், சொல்லி காட்டுகின்ற காரணத்தினாலும் நோவினையின் காரணத்தினாலும் நீங்கள் செய்த உயர்வான அந்த சதக்காவை பாடாக்கி விடாதீர்கள். உயர்வானதுதான் தொழுகை என்பது, அந்தரங்கம் சீரில்லை என்றால் நஷ்டப்பட்டு விடுகிறது. பாக்கியமானதுதான் சதகா என்பது, ஆனால் இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் அது நஷ்டப்பட்டு போய்விடுகிறது. நோன்பு என்பது அடியானுக்கும் ரப்புக்கும் மத்தியில் அப்படிப்பட்ட இணைப்பை தவிர வேறு எதுவும் இல்லை, அவ்வளவு அருமையானது. ஆனா சரதாசரம் சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் பசித்திருப்பதையும் தாகத்தையும் தவிர வேண்டும் ஒன்றும் பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னார்கள் இஹ்லாஸ் இல்லாதவர்கள். அதே போலதான் ஹஜ் வாத்திமுல் ஹஜ் உம்ரா தலீல் தான், ஹஜ் உம்ராவை அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. சுருக்கமாக எந்த காரியமாக இருந்தாலும் வெளிரங்கம் அழகாக இருக்க வேண்டும் என்பதை போல அந்தரங்கம் அழகாக இருக்க வேண்டும், அது இஹ்லாஸானதாக இருக்க வேண்டும். சீரானதாக இருக்கும் பொழுதுதான் உயர்வாழ்வு. தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், சமூகம் தொடர்பான வாழ்க்கையாக இருந்தாலும், எந்த காரியத்தில் ஒரு மனிதர் பரிசுத்தமான எண்ணத்தோடு அல்லாஹ்வின் திருப்தியை மாத்திரம் நோக்கமாக கொண்டு ஒரு காரியத்தை செய்தால் அதனால் உண்டாகக்கூடிய பலாபலம் இருக்கிறதே அவர் இருவுலகத்திலும் வெற்றி பெறுகிறார். தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுவான் சரியிலே நம்முடைய பிள்ளைகளை பற்றி சொல்கிறார். உங்களுக்கு கவலையா இருக்குதா, எதிர்காலத்துல உங்க பிள்ளைகள் எல்லாம் எதிர் நீச்சல் போட்டு எப்படி வரப்போறாங்களோ தெரியலையே, உங்களுக்கு கவலையா இருக்குதா? அதான் கேட்கும் இந்த சித்தனமான உலகத்துல நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி எதிர் நீச்சல் போட்டு எதிர்காலத்தில் வெற்றி பெற போகிறார்களோ என்று கவலையாக இருக்கிறதா? என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனிலே ரப்பு சொல்கிறான் என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகளை அடிக்கணுமா, என்ன காரியத்தை செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்றான் ஒரு வார்த்தை ஒல் யஸ்ஸல் லதீன லவ் தரக்குவின் ஹல்பியும் துர்ரியத்தன் பலவீனமான நிலையில் இருக்கிறார்களே, நம்முடைய பிள்ளைகள் கல்வி கொடுக்க வேண்டுமே, தரத்தில் உயர வேண்டுமே, எல்லா காரியத்திலும் அவர்கள் மேம்பாடாக செய்ய வேண்டுமே என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒன்றுதான் நல்லா சொல்லுங்க. நீங்க ஒன்னே ஒன்று செய்யுங்க, அந்த பிள்ளைகள் நான் பார்த்துக்கிறேன், நீங்க அப்பா பயப்படுங்க, நீங்க அப்பா பயப்படுங்க, பிள்ளை விஷயத்தை நான் பார்க்கிறேன். பெருமக்களே, நாம் அல்லாஹ்வுடைய அச்சமும் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தமானதாக இருக்குமானால் பிள்ளைகளுடைய காரியத்தை, குடும்ப காரியத்தை ரப்பு பொறுப்பேற்பதாக அல்மறை சொல்லித்தான். தனிப்பட்ட வாழ்க்கை சீராகும், குடும்ப வாழ்க்கை சீராகும், அந்த பொது நிலையிலே உள்ள வாழ்க்கையும் சீராகும். அதற்கு செய்தனா அவர்கள் சத்தாம நிலையிலான அவர்கள், அதற்கு செய்தனா சித்தீக் அக்பருடைய ஆட்சியிலே சீஃப் ஜட்ஜாக இருந்தார்கள், உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அபூபக்கர் தானுடைய ஆட்சி, உங்களுடைய ஆட்சி காலத்திலே தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தவர்கள் செய்தனா ஒருவர் சத்தாவல் அவர்கள் ஆறு மாத காலம் அந்த பொறுப்பில் இருந்தார்கள், ராஜினாமா செய்திருக்காங்க. ஒரு கேஸ் கூட வரல, சும்மா வேலை வெட்டி இல்லாத பேர் ஒரு கேஸ் கூட வரல. இதான் விசாரிக்கிறது ஒரு கேஸ் வரணும் இல்லையா, என்ன விசாரிக்கணும் இல்லையா, ஒரு கேஸ் கூட வரல. வேலை இல்லாத, எந்த வேலையும் இல்லாத வெற்றி இடத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காரியம். அதனால இந்த பதவியை நான் ராஜினாமா செய்யறேன்னு செய்து நான் ஒருவர் சத்தாவல் ஆட்சி அந்த பதவியை ராஜினாமா செய்தான். காரணம் என்ன என்று சொன்னால், நபிமார்களுக்கு பின்னாலே இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்திலே முதன்மையான ஹதர்தூஸ் சித்தீக் அக்பருடைய ஆட்சி நடக்கிறது என்ற காரணத்தினால் எந்த வம்பும் இல்லை, எந்த வழக்கும் இல்லை. அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய அந்தரங்கம் சீராகுமானால், உங்களுடைய அந்தரங்கம் சீராகுமானால் அதுதான் அசலான வெற்றி. சாதாரணமானதல்ல இன்றைய உலகம், முகஸ்துதியின் உலகம், இன்றைய உலகம் பாராட்டினுடைய உலகம். வெளிப்படையாக ஒரு காரியத்தை புகழ்கின்ற பொழுது, உயர்வாக்குகின்ற பொழுதுதான் மனிதன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய உலகம் இந்த உலகம். ஆனால் அசலான வெற்றி, உண்மையான வெற்றி அந்தரங்கம் சீராக இருக்குமானால், பரிசுத்தமான கல்வோடு இருக்குமானால் அதுதான் உண்மையான வெற்றி என்பதிலே எந்த விதமான சந்தேகம். ஒவ்வொரு ஜும்ஆவின் இமாம் அவர்கள், சங்கைக்குரிய ஹதீப் அவர்கள் நமக்கு நினைவூட்டுகிறார்கள், இத்தகுல்லா மக்களை அல்லாஹ்வை பயப்படுங்கள், அது ஃபர்த் இமாமிலே சொல்வது. இமாமர்களை சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, அந்த அந்தரங்கம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்ட காரியத்தில் காரியம் அல்லவாது. அது சீராக இருந்தால் தான் எதுவும் சீராகும், அது சீராக இல்லை என்று சொன்னால் வெளிரங்கமான காரியங்கள் எவ்வளவு இருந்ததாக இருந்தால் அது நஷ்டப்பட்டு போகும். கியாமத்துடைய நாளையில் முதன் முதலாக மனித சமூகத்திலே மூன்று பேர் விசாரிக்கப்படுவார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி உட்பட தங்களுடைய கிதாபில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். முதன் முதலாக கொண்டு வரப்படுவார். அல்லாஹ் கேட்பான், எனக்காக உலகத்தில் என்ன செய்தான், நான் உனக்கு எவ்வளவு பாக்கியங்களை தந்தேன், உன்னை படைத்தேன் பார்வையை தரவில்லையா, அடம் நஜாஹு அயனை பார்ப்பதற்கு ரெண்டு கண்களை தரவில்லையா, உலகத்தில் எத்தனை பேருக்குள்ள நான் படைச்சேன், என்ன காரணம், நீங்க என்னுடைய ஞானத்தை உணர்வதற்கா, அவங்க தப்பு செய்தாங்க அவங்களுக்கு நான் வேற ஏதாவது பகலத்தை செய்துவிடுவேன், ஆனால் அந்த கண்ணினுடைய பாக்கியம் என்ன என்பதை நீங்கள் விளங்க வேண்டாமா, பேசுவதற்கு நாமை தரவில்லையா, அதை சீராக்கக்கூடிய இரண்டு உதவிகளை தரவில்லையா, பார்ப்பதற்கு கண்களை தரவில்லையா, எவ்வளவு பாக்கியத்தை செய்தேன் உங்களுக்கு, எனக்காக என்ன செய்தி, சொன்ன கட்டளை நிறைவேற்றினீங்களா என்று அந்த கேட்பான். அடியார் சொல்வார்கள், உனக்காக உன்னுடைய தீனை உலகமெல்லாம் போய் நான் சொன்னேன், உன்னுடைய உலகமெல்லாம் போய் இந்த தீனை நான் சொன்னேன். அல்லாஹ் சொல்லுவான், தீனை சொன்னாய் எனக்காக என்று சொல்லாரு, தீனை சொன்னாய் உலகத்தில் பெரிய பேச்சாளர் என்று அறியப்படுவதற்காக, மக்கள் மன்றத்திலே புகழ் வர வேண்டும் என்பதற்காக நீ சொன்னாய். உன்னுடைய உள்ளம், உன்னுடைய உள்ளம் எப்படி இருந்தது என்று அல்லாஹ் உன்னுடைய உள்ளம் எப்படி இருந்தது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, நரகத்திற்கு எடுத்து செல்லப்படுவார் என்று அதே அதே போல்தான் ஒரு பெரிய மிகப்பெரிய சீமான், இன்னொருவர் அல்லாஹ்வுக்காக தன் உயிரை கொடுத்தவர் என்று அறிவித்திருக்கிறது. அமல்கள் எவ்வளவு பெரியது என்பது மாத்திரம் முக்கியம் அல்ல, அதிலே கல்வியினுடைய உள்ளத்தின் பரிசுத்தம் எப்படி இருந்தது என்பதுதான். அதை கொண்டுதான் அதற்கான கூலி. ஒரு அமலுக்கு எல்லோருக்கும் ஒரே கூலி அல்ல. பள்ளிக்கு வருகிறார்கள் என்று சொன்னா எல்லாரும் ஒரே கூலி இல்லை. சில பேர் போனவர்கள் ஆகத்தா இருக்கும், நண்பர்களை எல்லாம் சந்திச்சு பேசிட்டு வரலாம். அந்த நீங்க சில பேருக்கு இருக்கலாம், போன மணி நேரம் குரான் ஓதிட்டு இருக்கலாம், பள்ளியில இருந்தாலே இவாதத்துக்கு கொஞ்ச நேரம் பள்ளியில இருந்துட்டு வரலாம். எந்த நோக்கத்தில எந்த எண்ணத்தில் உடைய நிலை இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி கூலி இருக்கும் என்பதை மாற்றம் சொல்லுங்க. அருமையானவர்களே, எனவேதான் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் வெற்றிக்கான ஒரு அற்புதமான குர்ஆன் அதற்கு ஒரு சந்தானத்தால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எப்பொழுதுமே நீங்க துவா செய்து தெரிவிங்க, யா அல்லாஹ் என்னுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை நீ பரிசுத்தப்படுத்தலாம், என்னுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை நீ சீராக்கு என்று துவா ஓய் வாருங்கள் என்று சொன்னார். அது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், சாதாரணமானது. ஒரு நாள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் கேட்டாங்க, யமன் நாட்டிற்கு சென்று அந்த மக்களுக்கு தீனை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு மார்க்க ரீதியான நடைமுறைகளையே நடைமுறைப்படுத்த வேண்டும், அவர்களை அதிகாரம் செய்து அவர்களுடைய காரியங்களை நிர்வகிக்க வேண்டும், உங்களுடைய யார் தயாரன்னு கேட்டாங்க. சஹாபிகள் அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டம், சித்தீக்குல் அக்பர் செய்தா அபூபக்கர் தான் எழுந்திருக்காங்க, நீங்க சம்மதிச்சா நான் போறேன்னு சொன்னாங்க. சல்லாசல ஒண்ணும் பதில் சொல்லல, போங்கன்னு வேண்டாம்னு சொல்லல, போங்கன்னு அனுப்பி வைக்கிற வேண்டாம் காரணம் சொல்லணும். அந்த காரணத்தை இப்ப சொல்லக்கூடாது, அது ஒரு ரகசியம். அமைதியா இருந்துட்டாங்க, ஸ்ரீக்குல அக்பர் உட்கார்ந்துட்டாங்க, அதாவது உமரத்தான் எழுந்திருக்காங்க, நான் நீங்க சம்மதிச்சா நான் எவனுக்கு போறேன்னா. அப்பொழுதும் அவர்கள் நீங்க செல்லுங்கள் என்றோ வேண்டாம் என்றோ சொல்லவில்லை, அமைதியா இருந்தாங்க. செல்லுங்கன்னு அனுப்பிச்சு வேண்டாம் காரணம் சொல்லணும், அந்த காரணம் ரகசியம், அதனால இப்ப சொல்லக்கூடாது, அமைதியா இருந்துட்டாங்க. உமரதியானாலும் உட்கார்ந்துட்டாங்க. மூணாவதாக எழுந்தார்கள், செய்து நாம் மனாதிபதி ஜபல் இருந்தாலும் இந்த உண்மத்திலே ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு விசேஷம் இருக்கிறது, ஒவ்வொரு சஹாபிக்கும் அல்லாஹ் ஒரு தனித்தன்மையை கொடுத்தான். உலகத்திலேயே ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மிகப்பெரிய வல்லுநர் அதற்கு செய்து நாம் மனாதிபதி ஜபல் அல்லாஹ் என்று சல்லாசலம் சொல்லி காட்டுவார். அந்த மனாதிபதி ஜபல் தான் எழுந்திருக்கான், நாயகமே நீங்க சம்மதிச்சா நான் யமனுக்கு போறேன். சல்லாசலம் சொன்னாங்க, மாதவர்களே நீங்க யமனுக்கு செல்லு, உங்க தாயார்ட்ட போய் ஒரு அனுமதி வாங்கிக்குவாங்க, உங்க தாயார்ட்ட போய் சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதற்கு மாதவரையில் நான் தாயாரத்துல போய் சொல்ல போனா, என்னை யமனுக்கு சென்று அந்த மக்களுக்கு மார்க்க உபதேசம் செய்வதற்கும் அவருடைய காரியங்களை நிர்வகிப்பதற்கும் என்னை செல்லும்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், உங்கள்கிட்ட ஒரு அனுமதி வாங்கிட்டு வர சொன்னாங்க. செய்து நான் மாதவர் ஜபர்தானுடைய தாயார் சொன்னாங்க, என் அருமை மகனே நீ யமனுக்கு போறது நான் விரும்பலைன்னு சொன்னாங்க. சல்லாசலமுடைய தாய் அழைத்து வார்கள் என்றார்கள், அழைத்து வரப்பட்டார்கள். நான் தான் யமனுக்கு போக சொன்னேன், உங்க மகனை நீங்க வேணாம்னு சொன்னீங்க, உங்களுடைய திருமணம் நீங்கள் சொல்லக்கூடிய அருள் உபதேசங்களை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் உங்களுடைய மகனின் ஈமானின் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும், உங்களை பிரிகிற காரணத்தினால் உங்களுடைய ஈமான் எதுவும் குறைந்து ஏற்பட்டுவிடக் கூடாது என்று பயந்துதான் வேண்டாம் சொல்றேன். இல்லை இல்லை, அவங்க யமனுக்கு போவது செல்ல நல்லது, அதை கொண்டு பல காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. வரலாற்றில் கண்மணி நாயகம் செல்லா சார் யாரையும் இப்படி வழி அனுப்பவில்லை. ஹதீஸிலே வருகிறார், வாகனத்தில் இருக்கிறார்கள், நபி அவர்கள் கீழே நடந்து கொண்டே அந்த வாகனத்தை பிடித்துக் கொண்டு முஹம்மது அவர்கள் தான் பல்வேறு வசியத்தையும் நசீகத்தையும் செய்து கொண்டே வருகிறது. அப்படி வரும்பொழுது ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், அவர்களே நீங்களும் நானும் சந்திக்கும் கடைசி சந்திப்பு இதுவாகத்தான் இருந்து, நீங்க திரும்ப வந்தா என்னுடைய கபருக்கு அருகிலும் மஸ்ஜிது நபவிக்கு அருகிலும் தான் நடந்து வர வேண்டுமே, அந்த என்னை சந்திக்க வேதாதுன்னு சொன்னாங்க. மாதம் நான் குடுங்கி குடுங்கி அழுதார், திருநபியிலுமே நானும் வாய்ப்பு நமக்கு இல்லையே என்று இதற்கு மாதவர்கள் குடுங்கி அழுதார். கடைசியாக நண்பனி நாயகம் செல்லா சென்ற அவர்கள் இதற்கு மாதவர்கள் தான் அவர்களுக்கு சொன்ன ஒரு உபதேசம், உம்மத்மார்களை நம்முடைய கல்வி பதிக்க வேண்டிய உபதேசம், இனிமேல் தங்களுடைய அமதுவாக இருந்ததற்கு மாதிரத்தில் சல்லாசலம் பேசப் போவதில்லை. அப்படிப்பட்ட கட்டத்தில் வாழ்க்கையின் ஆரம்ப உச்சமான ஒரு உபதேசமாக அதற்கு மாணவர்கள் தான் அவர்களுக்கு கண்மணி நாயகம் சதாசரம் சொன்னார்கள். அவர்களே, என்னுடைய உள்ளத்தின் நெருக்கத்தையும் என்னுடைய அன்பையும் என்னுடைய மகப்பத்தையும் பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று அந்த இறையச்சத்தோடும் அந்த பரிசுத்தமான கல்வோடு ஒவ்வொரு காரியத்தையும் யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் எனக்கு நெருக்கமானவர்கள் யாராக இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் என்று சொன்னார்களே. எப்படிப்பட்ட ஒரு காரியம், ஏன் இந்த ரெண்டு பேரையும் அனுப்பலன்னு சொன்னா சல்லாசலம் போய் ஆறு மாசத்துல மாணவர்கள் சென்றதற்கு பின்னால் ஆறு மாதத்தில் செல்லாசல அப்பாத் ஆயிட்டார். ஆட்சி பொறுப்பு ஏற்க வேண்டிய அந்த நிலை இதற்கு சித்தீபுலக்கு இருக்கிறது, அதற்கு முன்மொழி என்று பொறுப்பதற்கு உமரத்து நமக்கு இருக்கிறது என்பதனாலே செல்லாசல அவர் அனுப்பல. ஆனால் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய செய்தி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த உபதேசம் எவ்வளவு முக்கியமான யோசனை. நாம் மக்களுக்கு நாம் துவா செய்வோம். புனிதமான இந்த நல்ல நாளிலே, நல்ல வேலையிலே, மென்மையான இந்த ஜும்மாவுடைய நாளில் நம்முடைய வாழ்க்கையில் தான் பெற்றோருக்கு நீண்ட ஹயாத்தை தந்தருவானாக. நம்முடைய வெளிவந்த வாழ்க்கையை விட நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில் தான் பரிசுத்தமாக்கி அருள்வானாக. பத்தினுடைய அன்பையும் பத்தினுடைய திருப்தியையும் தான் நம்முடைய வாழ்க்கை லட்சியமாக வாழக்கூடிய பரிசுத்தமான மகளிர் செய்தியை அதான் எல்லோரையும் கபூல் செய்தருவானாங்க. நம்முடைய தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் விசேஷமான பெயர்களை அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாங்க. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.